பிறந்தது இறைவனின் சாயலிலே, உலகினில் பிறந்த இறை குலமே. பலியில் கலந்து நாம் மீட்படைவோம், பரம நன்றில் நாம் கலந்திடுவோம்.
பலியில் கலந்து நாம் மீட்படைவோம், பரம நன்றில் நாம் கலந்திடுவோம்.
உன்னத இறைவனின் சாயலிலே, உலகினில் பிறந்த இறை குலமே.
தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னியின் மக பேர்வழியாக உமது மாட்சியின் பேரொழியை உலகிற்கு வெளிப்படுத்தினீரே. அதனால் மனிதரான இந்த வியத்தகு மறை நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறைப்பற்றுதலுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். இதோ கன்னி பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 10-14 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசையா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதித்து பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உமக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
திருப்பாடல் 24, பதிலுரை பாடல். ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே.
ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே.
ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே.
ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே, மாட்சிமிகு மன்னர் இவரே.
மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினவரும்
ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே, மாட்சிமிகு மன்னர் இவரே.
ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர்.
ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே, மாட்சிமிகு மன்னர் இவரே. Alleluia, 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 Alleluia.
தாவீதின் திருவுகோல் நீரே, இருளிலிருக்கும் கைதிகள் தலையை களைந்திட எழுந்தருள் வீரே. அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
Hallelujah, 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 Hallelujah.
ஆண்டவரே சுங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 தொடங்கி 38 முடிய. ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதுதர் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய் ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உன் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவில். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, இப்பள்ளியை நம்மோடு இணைந்து மாதா தொலைக்காட்சியில் கண்டு பங்கேற்று கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குட் மார்னிங். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இந்த மகிழ்ச்சியில் தான் ஒவ்வொரு முறையும் ஆலயத்திற்கு வருகிற போது வருகிறோம். இந்த நாள் தயாரிப்பு காலத்தினுடைய 4வது வாரம், செவ்வாய்க்கிழமை நாம் இருக்கிறோம். இந்த 4வது வாரத்தினுடைய வாசகங்கள் நமக்கு எங்கு எடுத்து செல்லுகின்றன என்று பார்க்கிற போது, நமது பயணம் மகிழ்ச்சியினுடைய உச்சத்தை அடையப் போகிறது என்ற செய்தியை உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நாமெல்லாம் நம்முடைய குழந்தைகளோடு சுற்றுலா செல்ல இருக்கிறோம் என்றால், கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்கிறோம் என்று நமது குழந்தைகளிடம் சொல்லிவிடுகிறோம். சொல்லிவிட்டு எந்த நாள் என்று முன்குறிக்கிறோம். 26 கிறிஸ்மஸுக்கு பிறகு என்று வைத்துக்கொள்ளலாம். 25 கிறிஸ்மஸ் வர நம்ம பிள்ளைங்க எதில் பிஸியாக இருப்பாங்க? கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில், புத்தாடை எடுப்பதில், கேக்கு வாங்கி உண்பதில், ஆலயத்தில் போய் ப்ரோக்ராம்லாம் கொடுக்கறதில், இப்படி எல்லா பல காரியங்களில் பிஸியாக இருப்பாங்க. ஆனால் 26 வந்துச்சா எதில் பிஸியாக இருப்பாங்க? கொடைக்கானலில் கால் வைக்கிறதாக அம்மாவும் அப்பாவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பயணம் எப்போ வரும், இந்த தேர்வு முடிஞ்சு விடுமுறையினுடைய பயணம் நான் கண்டுகளிக்க போகிறேன். நான் போய் கொடைக்கானலில் சாக்லேட் வாங்க போகிறேன், நான் போய் கொடைக்கானலில் பூங்காவில் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் பாசிபிளாக அத்தை மாமா தொடங்கி சித்தப்பா சித்தி தொடங்கி எல்லாத்தையும் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லி வந்துடுவான். அந்த நாளுக்காக காத்திருப்பான். நான் வாகனத்திலேயோ பேருந்துலேயோ நான் பயணம் செய்கின்ற போது அவனுக்கு ஆர்வம் அதிகமாக வரும். திருச்சியிலிருந்து திண்டுக்கல் வழியாக நாம் செல்ல வேண்டும். திண்டுக்கல்லாம் போகும்போது கேட்க ஆரம்பிச்சிருவான், அம்மா இன்னும் எவ்வளோ தூரம் கொடைக்கானலை நம்ம நெருங்க போகிறோம், இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம நெருங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வருவான். வத்தலகுண்டு வந்துருக்கிற போது கொடைக்கானலுடைய மலைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அவன் ஒவ்வொரு மலையும் பார்க்கும்போது அம்மா இதுதானே கொடைக்கானல், அப்பா இதுதானே கொடைக்கானல் அப்படின்னு கேட்டுக்கிட்டே வருவான். அவனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இது இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் நம்ம பயணம் செய்யணும். அப்போ அவனுடைய மகிழ்ச்சியினுடைய எல்லை என்பது கொடைக்கானலில் தான் இருக்குது. கொடைக்கானலில் அவன் காலடி வைத்தால் தான் அவனுடைய மகிழ்ச்சியினுடைய எல்லையை அவனால் காண முடியும். நமது குழந்தைகள் அதற்காக காத்திருப்பார்கள், நாமும் இணைந்து தான் காத்திருப்போம். அந்த எல்லையை தொடுகிறவரை நம்முடைய பயணம் என்பது ஆவலாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும், கேள்வி கணைகளை கேட்டுக்கொண்டே இருப்போம். எப்போது நான் அந்த கொடைக்கானலுடைய உச்சிக்கு போவேன், நான் எப்போது நான் கொண்டிருக்கிற அந்த மகிழ்ச்சியான சுற்றுலா தலத்தை நான் அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கணைகளும் ஆர்வமும் ஆவலோடு நாம் பயணமும் இருப்பது போல தான் நம்முடைய நம்பிக்கை பயணமும் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை பயணம் இப்போது ஆரம்பித்ததல்ல, மாறாக இயேசு பிறப்பதற்கு நீங்களும் நானும் கொண்டாட காத்திருக்கின்றோமே, இயேசுனுடைய பிறப்பு விழா, இதை இயேசு பிறப்பதற்கு முன்பதாக ஒரு 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த நம்பிக்கை என்பது, நம்பிக்கை பயணம் என்பது ஏவாள் அந்த ஏதோன் தோட்டத்திலிருந்து விரட்டி அடிக்கின்ற நாளிலிருந்து தொடங்குவதாக விவிலியம் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்மஸ் பெருவிழாவுக்கான தயாரிப்பில் இருக்கிறோம். இந்த தயாரிப்பு என்பது ஆவலை கொடுக்கின்றது, ஆர்வத்தை கொடுக்கின்றது. பிறக்கப் போகின்ற குழந்தை இயேசு எனக்கு ஆசீர்வாதமாக, எனக்கும் என் குடும்பத்திற்கும் நான் வாழ்கின்ற நம்பிக்கை சமூகத்துக்கும் இந்த பிறப்பு என்பது மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்ற ஆவலுதான், ஆர்வம்தான் நம்முடைய நம்பிக்கை பயணத்திலே நாம் தயார் செய்து கொண்டே இருக்கிறோம். அந்த நம்பிக்கை பயணத்துடைய நிறைவை பற்றி நாம் எத்தகைய ஒரு நிலையிலே சிந்திக்க இருக்கிறோம் என்பதை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய வழிபாட்டுக்குரிய அந்த வாசகத்தை நற்செய்தியிலிருந்து நாம் பயணம் செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு கேள்வி ஒரு பதில். என்ன கேள்வி என்று பார்க்கிற போது, அன்னை மரியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, சொல்லப்படுகிற போது அடையாளங்களும் கொடுக்கப்படுகிறது. அடையாளங்கள் கொடுக்கப்பட்ட பிறகும் அவள் என்ன நினைக்கிறார், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்று, இது எப்படி தான் சாத்தியம். இன்றைக்கு கூட நம்ம எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கிறது. ஆனால் இந்த கேள்வி எங்கு நிறைவு பெறுகிறது என்று பார்க்கிற போது நற்செய்தியினுடைய முடிவிலே கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற அந்த பதிலிலே முடிவு பெறுகிறது. இந்த எப்படி நிகழும் என்ற வார்த்தைக்கும் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற வார்த்தைக்கு சொற்றோடு இருக்கும் இடையே இருக்கின்ற அந்த தூரத்தை தான் நம்முடைய நம்பிக்கையினுடைய பயணமாக நான் பார்க்கிறோம். 2 வாரங்களுக்கு முன்பதாக நம்முடைய மறைமாவட்ட குருக்களோடு இணைந்து வேளாங்கண்ணிக்கு தியானம் செய்ய சென்றிருந்தோம். தியானம் செய்கின்ற போது மாலை நேரத்தில் எங்களுக்கு ஓய்வு நேரம். அந்த ஓய்வு நேரங்களில் அன்னையினுடைய தளத்தை சுற்றி இருக்கிறதையெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். கடலுக்கு சென்றோம், மிட்டாயை வாங்கி சாப்பிட்டோம், பலூன் வாங்கி ஊதுனோம், விளையாண்டோம், எல்லாமே நடந்துச்சு. அதற்கிடையில் அந்த கொடிமரம் ஒன்று இருக்கிறது. அந்த கொடிமரத்துக்கு நானும் என்னுடைய நண்பர் குருக்களும் வருகிற போது அங்கே நிறைய அந்த கொடிமரத்தினுடைய அந்த உட்டில் அந்த மரத்தில் நிறைய தொங்கிக்கிட்டே இருந்துச்சு. தாலி தொங்குச்சு, கர்ச்சிப்பிள்ள தொட்டில் தொங்குச்சு, பூட்டு தொங்குச்சு, இப்படி பலவிதமான அடையாள பொருட்கள் அங்கே தொங்கிக் கொண்டே இருந்தது. சில இதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது எதற்காக தொங்குகிறது என்று, சில இதுக்கு எங்களுக்கு புரியலை. சில அடையாளங்களாக அங்கே இருந்தவங்களை கேட்டு
இது எதுக்காக கட்டுறீங்க அப்படின்னு கேட்குறபோது அவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அங்கே தொட்டில் என்பது நிறைய இருந்துச்சு. அந்த தொட்டில் இது கர்ச்சிப்பில் தொட்டில் மாற்றம் கட்டி கைத்தில் அந்த மரப்பலகையில் தொங்க விட்டுருந்தாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு குழந்தைக்கான எதிர்பார்ப்பு. தந்தையிடமும் தாயிடமும் இருக்கிறது. தங்களுடைய திருமண அருள்வாழ்வினுடைய விளைவு என்பது திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது. திருச்சபைக்கென மக்களை பெற்றுக் கொடுப்பது, புதிய குடும்ப திருச்சபை உருவாக்குவது என்பது தான். அதற்கான ஆவல் தான் குழந்தை வரம் வேண்டி அங்கே தொட்டில்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். இதை தான் விவிலியத்தில் பல பெண்களிடமிருந்து பார்க்கிறோம். முதன் முதலாக கடவுளால் இது இயலும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். எங்கேயெல்லாம் கடவுளால் இயலும் என்று பார்க்கிற போது, நாம் பல கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு தேசத்தில் ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான மதங்கள் இருக்கின்றன, பல ஆயிரக்கான நம்பிக்கைகள் இருக்கின்றன. அந்த நம்பிக்கைகளிலே கடவுள் உலகை படைத்தவர் என்று நம்புகிறது நிறைய பேர். இல்லை, இது ஒரு எவல்யூஷன் தியரியிலிருந்து ஆரம்பித்தது, கடவுள் ஒன்றும் உலகை படைக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் ஒருபுறம். கடவுள் உலகை படைத்தாலும் எவல்யூஷன் தியரியிலிருந்து இது மறுவி வந்திருந்தாலும், ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் கடவுள் என்ற ஒரு ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படிங்கிறதான் யாராலும் மறுக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஆனால் நீங்களும் நானும் கடவுள் உலகை படைத்தார் என்பதை நம்புகிறோம். இதை தான் நம்முடைய விசுவாச அறிக்கையிலும் அறிக்கையிடுகிறோம். கடவுள் உலகை படைத்தார் என்று பார்க்கிற போது, முதன் முதலாக தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கிய கடவுள், படைத்த கடவுள் பெண்ணை படைக்கின்ற போது யாருக்குமே எதிர்பாராத நிகழ்வுல, மனிதனை படைக்கின்ற போது, ஆதாமை படைக்கின்ற போது கடவுள் சொல்லுகிறார், தொடக்க நூல் 1:26 தொடங்கி 29 வரை இருக்கின்ற அந்த இறை வார்த்தையில், மனிதரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று சொல்லி மனிதரை கடவுள் தம் உருவிலும் தம் சாயலிலும் உண்டாக்கினார் என்று நாம் படிக்கிறோம். இப்போ மனிதனை படைத்த கடவுள் அவனுக்கு இணையான ஜோடி ஒன்றை படைக்கணும், இணையை படைக்கணும். இணை ஆடு மாடு இணையாக இல்லை, மர செடி கொடி இணையாக இல்லை, உயர்ந்த படைப்புகள் எதுவுமே மனிதனுடைய உணர்வுகளுக்கு இணையானது அல்ல என்பதை உணர்ந்த கடவுள் தொடக்க நூல் 2:26 நீங்கள் பார்த்தீங்கன்னா, 21:23 இறை வார்த்தையை பார்த்தீங்கன்னா, கடவுள் ஏவாளை மனிதனுடைய விலாவிலிருந்து படைத்தார். இது சாத்தியமா அப்படின்னு நீங்களும் நானும் கேள்வி கேட்டோம்னா சாத்தியம் இல்லை. எதனால் சாத்தியப்படும்? இது கடவுளால் எல்லாம் நிகழும் என்ற பதினால சாத்தியப்படும். ஏவால் மனிதனுடைய எலும்புலேருந்து, இன்றைக்கு கூட சயின்டிஃபிக்கில் அறிவியல் உலகத்தில் நாம் இருக்கிறோம், இந்த அறிவியல் கூட எலும்பிலிருந்து எதையும் படைத்து விட முடியாது, உயிரை படைத்து விட முடியாது. கடவுள் எதை முடியாது என்று மனிதன் நினைக்கின்றானோ, எது என்னால் முடியாது என்று நினைக்கிறானோ, அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டவராக செயல்படுகிற கடவுளாக இருக்கிறார். ஆகையினால மனிதனுடைய விலாவிலிருந்து கடவுள் ஏவாளை படைக்கிறார். அந்த படைப்பினுடைய தொடக்கத்திலிருந்து ஏறக்குறைய 600 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வானத்தினுடைய படைப்புகளில் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த மாற்றம் எதை கொண்டு ஏற்படுகிறது என்று பார்க்கிற போது, மீட்பருனுடைய பிறப்பிற்காக. யாரும் எதிர்கொள்ளாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, யாரும் எதேச்சியாக சிந்தனை செய்யக்கூடியாத நிகழ்வுகளிலே கடவுளுடைய உடனிருப்பை நம்ம காட்டுகிறது. அப்படி காட்டுகிறது தான் 2வது மனுஷியாக ஆபிரகாமினுடைய மனைவி சாராள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது. தொடக்க நூலில் 17வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் 16வது இறைவார்த்தை, சாராளுக்கு ஒரு குழந்தை ப்ராமிஸ் செய்கிறார் கடவுள். சாராவுக்கு ஒரு குழந்தை வழங்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிற போது, எத்தனை வயசில் அவள் குழந்தையை பெற்றெடுத்திருப்பார் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வயசில்? 99 வயதில். 99 வயது யாராவது சாத்தியப்படுமா? சாத்தியப்படுவதே இல்லை. இயற்கையாலும் அறிவியலாலும் இது சாத்தியப்படாது. மாறாக யாரால் இது நிகழ்ந்துள்ளது என்று மரியாவினுடைய கேள்வி, எப்படி இது நிகழும் என்ற கேள்விக்கு யாரால் நிகழ்ந்துள்ளது? கடவுளால் நிகழ்ந்துள்ளது என்ற பதிலை தான் சாரா ஈசாக்கு தாயாகுகிற போது ஆபிரகாமனுடைய மனைவி சாராள் கருவுறுகிறார் என்பதாக தான் பார்க்குறோம். அடுத்ததாக விவிலியத்தில் நீங்கள் பார்க்கிற போது சாமுவேலுடைய தாயார் அண்ணா இருக்கிறாள். அண்ணாவுக்கு குழந்தை இல்லை. தன்னுடைய சக்காலத்தியால் அவள் அவதூறாக நடத்தப்படுகிறாள், மனம் நொந்து போகிறாள். எருசலேம் ஆலயத்துக்கு யாவே இறைவனை தரிசிக்கப் போகிறோம் என்று சொல்லி அவள் தரிசிக்கப் போகிற போது அவளுடைய உள்ளம் கலங்குகிறது. கணவன் தேற்றுகிறான், தேற்றுதில்லை அவர் ஆனந்தமடையவில்லை, மாறாக அவருக்கு மனம் கசக்கிறது. எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் நலமாக இருக்கும் என்று பல ஆண்டுகள் வேண்டிக் கொண்டே இருக்கிறாள். அவளுக்கு ஒரு குழந்தை 90வது வயதிலே அவருக்கு ஒரு குழந்தை கொடுக்கப்படுகிறது என்பதை விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி யாராலும் செய்ய முடியாத ஒரு செயலை செய்கிறவர் தான் எல்லாம் வல்லவரான கடவுள். அந்த கடவுளால் 6000 வருடங்களுக்கு பிறகு ஒரு மீட்பரை கொடுக்க முடியும். அந்த மீட்பரை உங்களுடைய மீட்பராக, என்னுடைய மீட்பராக, நாம் வாழ்கிற இந்த உலகிற்கு மாபெரும் நற்செய்தியாக, நாம் வாழ்கிற இந்த உலகில் உள்ள மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய மனிதனாக பிறக்கப் போகிற குழந்தைக்கான தயாரிப்பிலே பயணம் செய்கின்ற நாம் அன்னை மரியாவை போன்று ஏன் இந்த விழா, எப்படி இது நிகழும் என்ற கேள்விகளோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தொலைக்காட்சியை நாம் பார்க்கிற போது விளம்பரங்கள் பல வருகின்றன. அந்த விளம்பரங்களிலே கருத்தரிப்புக்கான விளம்பரங்கள் பலவற்றை நாம் பார்க்கிறோம். எங்களுடைய மருத்துவமனைக்கு வாருங்கள், நீங்கள் தாய்மை பேற்றை அடையலாம் என்று சொல்லி விளம்பரம் இருக்கிறது. அறிவியலில் மூன்று, எனக்கு தெரிந்த அந்த மூன்று நிலைகளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குழந்தை பேர் இல்லை என்பவர்கள் எதன் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கிற போது 90களிலே குளோனிங் என்ற ஒரு முறை இருந்தது. குளோனிங் என்ற முறையில் மனிதனிட இருக்கின்ற அந்த செல்லிலிருந்து பெண்ணுடைய செல்லுக்கு வைக்கின்ற போது குழந்தை உருவாகிறது. ஆனால் அப்படி பிறக்கின்ற குழந்தைக்கு பேரண்டல் கேரக்டர் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். பேரண்டல் கேரக்டர் இருக்கிறதுனா எந்த மனிதனிடமிருந்து அந்த திசு எடுக்கப்படுகிறதோ அந்த மனிதனுடைய இயல்பு இருக்கிறது. குழந்தை பிறக்கிற போது அந்த குழந்தைக்கான தன்மை அதிடமில்லை, மாறாக எந்த வயசில் எந்த மனிதனுடைய ஜீன் எடுக்கப்படுகிறதோ அந்த மனிதனுடைய தன்மை அதற்கு இருக்கிறது. ஆக கடவுளுடைய படைப்பாற்றலை எதிர்கொள்ளக்கூடிய நிலையிலே அறிவியல் பயணம் செய்கின்ற போது அங்கு தோல்வியடைவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஐவிபி என்று ஐவிஎஃப் என்று சொல்கிறோம், இன்ட்ரோவெட்ரோ ஃபெர்டிலைசேஷன் என்று சொல்கிறோம். அந்த ஐவிஎஃப் என்று சொல்லுகிற அந்த முறையில் ஒரு குழந்தை, ஒரு பெண் கருத்தரிக்கலாம். எப்படி கருத்தரிக்கலாம் என்று பார்க்கிற போது வீரியமில்லாத விந்தில் ஒரே ஒரு கவுண்டு, ஒரே ஒரு விந்தணு இருந்தால் போதும், அதிலிருந்து கருத்தரிக்கலாம். அதுலேயும் ஃபெயிலியர் வருகிறத நாம் பார்க்குறோம். மூன்றாவதாக சரகேட் மதர், வாடகை தாய் முறை இருக்கிறது. என்னால் குழந்தை பெற முடியவில்லை, என்னுடைய ஸ்பெர்மிலிருந்து மற்றொரு பெண் வாடகை தாயாக இருந்து எனக்கு குழந்தை பெற்றுக் கொடுக்கலாம் என்ற முறை இருக்கிறது. இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். செய்திகளில் ஒரு நடிகைக்கு பிறந்திருக்கிறது என்று பல 2-3 வாரங்களுக்கு முழுவதாக செய்திகளில் வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இது எல்லாம் அறிவியலில் இருந்தாலும் அதற்கெல்லாம் ஷுவரிட்டி இல்லை. நீங்கள் இந்த முறைகளில் எல்லாம் நீங்கள் கையாளலாம், படைப்பில் எதுவென்றாலும் செய்யலாம் என்ற அறிவியல் தங்களை மார்தட்டி சொல்லிக் கொண்டிருந்தாலும் அங்கு நடப்பது என்ன என்று பார்க்கிற போது ஃபெயிலியர் வருகிற போது, தோல்வி வருகிற போது அந்த அறிவியல் உலகம் கைவிரித்து விடுகிறது. ஆக அறிவியலும் கூட நம்பிக்கைக்கு ஈடாக பயணம் செய்ய முடியவில்லை, மாறாக வெற்றி காண்பது என்ன என்று பார்க்கிற போது நீங்களும் நானும் இந்த கடவுளால் செய்ய முடியும், எல்லாம் முடியும் என்ற அந்த வார்த்தையிலே நம்பிக்கை வைக்கிற போது தான். அன்னை மரியாள் வெற்றி கொண்டாள், வெற்றியின் பாடலை பாடினாள். எப்போது பாடினாள் என்று பார்க்கிற போது இது எப்படி நிகழும் என்ற கேள்விக்கு அவருக்கு பதில் சொல்லப்பட்டது. என்ன பதில் என்று பார்க்கிற போது உன்னுடைய உறவினர் எலிசபெத் கருவுற்றிருக்கிறார். இது யாரால முடியும்? சாதாரண மனிதனால் முடியாது. அவருடைய கணவன் சக்கரியாவால் முடியலை, மாறாக எதுவால் முடிந்தது என்று பார்க்கிறபோது அவள் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையினால் முடிந்தது. அந்த நம்பிக்கை உன்னுளும் நிகழும் என்று சொல்லி கடவுள் அன்னை மரியாளை வழிநடத்துகிறார். அதன் மூலமாகத்தான் நீங்களும் நானும் கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா மகிழ்ச்சியினுடைய பெருவிழாவாக மாறுகிறது. எப்படி நிகழ்ந்தது, எப்படி நிகழப்போகிறது, இந்த பிறப்பு எப்படி நிகழ்ந்தது, என்னுடைய வாழ்வு அற்புதங்கள் எப்படி நிகழப்போகிறது என்ற கேள்விகளோடு நம்பிக்கையிலே பயணம் செய்கின்ற நாம் ஆண்டவரால் இது இயலும் என்று சொல்லுகிற போது அனைத்தும் நிகழ்கிறது என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பயணிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில்
அருமையை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ.
தந்தை பலியாய் உலகிற்கு தந்திடும்
விண்ணவர் பலியன்றோ, விண்ணவர் பலியன்றோ.
கொடுத்து கொடுத்து உலகம் முழுதும் கோவிலாய் மாற்றிடுவோ.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த பலி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக.
ஆண்டவரே, உமது பீடங்களில் நாங்கள் வைக்கும் இந்த காணிக்கைகளை கனிவுடன் கண் நோக்கி அருளவும்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு வலுவற்ற நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதம் அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதுதரோடும் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் இணைந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது:
தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே நின்மையாகவே தூயவர்,